தொல் செல்வம், செவி செல்வம், முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காலை பொழுதனில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் சார்பில் வரும் இந்த சங்கம் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியினுடைய முதல் குரல் நட்பாராய்தல் அதிகாரத்திலிருந்து வருகிறது. முதல் குரல், குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அறிந்தியாக்க நட்பு. அதாவது ஒருவனுடைய குணத்தையும் அவன் பிறந்த குடியின் சிறப்பையும் அவன் குற்றம் குறைகளையும் நிலையாக அவனோடு இருக்கும் தோழர்களையும் அறிந்து நட்பு செய்ய வேண்டும் என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்தில் அடுத்த குரல், குடி பிறந்து தன் பழி நாணுபவனை கொடுத்தும் கொள்ளல் வேண்டும் நட்பு. உயர்ந்த குடியிலேயே பிறந்தவனும் பழி சொற்களுக்கு வெட்கப்படுகின்றவனும் ஆகிய ஒருவனை எந்த பொருளை கொடுத்தாலும் கொடுத்தாலும் நட்பாக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்றார் திருவள்ளுவர். நேர்களே, நிகழ்ச்சியை ஒரு பாடலோடு ஆரம்பிப்போமா?
மங்க
நம்மோட சிங்கார சென்னையில 60 வயது கடந்தவங்க பலரோட பால்ய கால நினைவுகளை பற்றி கேட்டுருந்தீங்கன்னா அது பசுமையான நினைவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் வார்த்தைக்கு சொல்லப்படும் பசுமை மட்டும் இல்லைங்க, அது நிஜமாகவே எண்ணற்ற மரங்கள் தாவர வகைகள் நிறைந்த பசுமையை நிறைந்த நகரமாக இருந்திருக்கிறது சென்னை. இன்றைக்கு சுட்டரிக்கும் வெயில நிழலுக்கு ஒதுங்கக்கூட மரங்களின்றி தவிக்கிறாங்க தலைநகரவாசிகள். ஏற்கனவே பசுமை பரப்புல 1/5 பகுதிக்கு மேல சென்னை இழந்த நிலையில 2016 அதாவது போன வருஷம் டிசம்பர்ல வந்த வர்தா புயல்ல 100,000 மரங்கள் வரை சாதிச்சிருக்கு. சென்னையிலேயே அதனுடைய பரப்பளவுல 6.5% இருந்த பசுமை பகுதி வர்தா புயலுக்கு பிறகு 4.5% குறைஞ்சிருச்சான். 1991 2012 வரையிலான காலகட்டத்தில் மட்டும் 22% பசுமை பரப்ப சென்னை இழந்திருக்கு. மறுபுறம் நகரினுடைய வளர்ச்சியின் காரணமாக கான்கிரீட் காடுகளும் பறந்து விரிந்து செல்கிறது. 2021 வாக்கில் இப்போது இருக்கும் பசுமை பரப்புல 36% கட்டுமானங்கள் காரணமாக தமிழகம் இழக்கக்கூடும் என்கின்றது ஒரு ஆய்வு. அதாவது தற்போது இருக்கும் பணப்பரப்புல 17.5% குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அரசு முன்னெடுக்க வேண்டிய சமூக நலத்திட்டங்களை கையில் எடுத்திருக்கிறது எதிர்கட்சியான திமுக. அதாவது இந்த கோடையில ஏரி குளங்களை தூர்வாரும் பணியை கையில் எடுத்திருக்கிறது அந்த கட்சி. ஒரு தொகுதிக்கு 100,000 மரக்கண்டுகளை நடக்க வேண்டிய திட்டத்தில் கையில் எடுத்திருக்காங்க. முன்னாள் அதாவது சென்னை நகரத்தினுடைய முன்னாள் மேயரும் சைதாப்பேட்டையினுடைய இந்நாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் தன்னுடைய தொகுதியில் முன்னோடியாக தொடங்கியிருக்கும் பசுமை திட்டம் பார்ப்பவர்களை அசத்துது. மரக்கன்றுகள் நடும் திட்டம் என்ற பெயரில் அந்த பெயரில் பெயருக்கு மரக்கன்றுகளை போகிற போக்கில் நட்டுட்டு போகிற திட்டம் இல்லை, ஒரு மரக்கன்று மரமாவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு திட்டமிட்டிருக்காங்களாம். நேரில் ஒரு பாடலுக்கு அப்புறம் இந்த திட்டத்தை பற்றி நம்ம பார்ப்போமா.
பாரி போல நடமாடினான். இடையாட வளையாட கலங்கைகள் ஆட இலையோடு கொடி போல நடமாடினாள். உலகாலும் உமையாளின் ராக பாவங்கள் ஆனந்தம் குடி கொண்ட கோலம் அம்மா. உலகாலும் உமையாளின் ராக பாவங்கள் ஆனந்தம் குடி கொண்ட கோலம் அம்மா. ராகங்கள் பதினாறு உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவாயம்மா. பல நூறு ராகங்கள் இருந்தாலென்ன பதினாறு பாட சுகமானது. பல நூறு ராகங்கள் இருந்தாலென்ன பதினாறு பாட சுகமானது. ராகங்கள் பதினாறு உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவாயம்மா.
வாங்க வாங்க கொண்டாடலாம் முத்தமிழ் சங்கத்தின் கோடை விழா. இந்த மாதம் 28 சனிக்கிழமை மாலை 5:30 மணி அளவில் ஃப்ரீமேன்ஸ் பே கம்யூனிட்டி ஹாலில் நடக்க இருக்கிறது. கலை நிகழ்ச்சி, இன்னிசை கச்சேரி, இரவு விருந்து, அனைத்துக்கும் கட்டணம் பெரியோருக்கு $10, சிறியவர்களுக்கு $5 மட்டுமே. இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு சங்கத்தினுடைய செயலர் திரு கார்த்திக் அவர்களை 0211751777 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும். மறந்து விடாதீர்கள், 28 அக்டோபர் சனிக்கிழமை மாலை 5:30 மணி அளவில் ஃப்ரீமென்ஸ் பே கம்யூனிட்டி ஹாலில் முத்தமிழ் சங்கத்தின் கோடை விழா. சைதாப்பேட்டை தொகுதியில் மட்டும் சுமார் 3.5 லட்சம் பேர் வசிக்கிறாங்களாம். வீட்டுக்கு ஒரு கன்று என்ற வகையில் திட்டமிட்டிருக்காங்க. இதற்கான தொலைபேசி செல்பேசி எண்ணையும் கொடுத்திருக்காங்க. இந்த எண்ணுக்கு இந்த தொகுதியைச் சேர்ந்த யார் அழைச்சாலும் அவர்கள் கேட்கும் மரக்கன்றுகளை எடுத்து சென்று நட்டுக்கிட்டு வராங்க. கூடவே பாதுகாப்புக்காக ஒரு இரும்பு கூண்டையும் பொருத்தி விடுறாங்க. அவங்க வைக்கிற ஒரே கோரிக்கை மரக்கன்றை பெற்று பேறு கொள்ளுங்கள் என்பது மட்டும்தான். இதை தவிர பிறந்தநாள் திட்டம் ஒன்றையும் வச்சிருக்காங்க. தொகுதியில் உள்ள யாராவுடைய பிறந்தநாளின் போதும் இந்த எண்ணை தொடர்பு கொண்டா அவர்கள் பேரிலேயே ஸ்டிக்கர் அடிச்சு கூண்டுல ஒட்டி அவர்கள் கையாலேயே அதை மரக்கண்டை நட சொல்றாங்க. மரக்கண்டுகளை பராமரிப்பதிலும் பாதுகாப்பதிலும் இது நல்ல பலன் தருது அப்படின்னு சொல்றாரு ஐயா திரு மா சுப்பிரமணியம் அவர்கள். இந்த மரக்கண்டு திட்டத்தை அவருடைய செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு. இதற்குள்ளாக ஒரு 2000 மரக்கண்டுகளை நட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மரக்கன்றும் ஒவ்வொரு பெயரில் பொறுப்பு ஒவ்வொருத்தரோட பொறுப்பில் நடப்படுகிறது என்பது விசேஷம். தொகுதிக்குள்ளே இதற்கென்றவே ஒரு குட்டி லாரி ஒன்று மரக்கன்றுகள் 5 பேர் கொண்ட காணியோட சுற்றி வருது. ஒவ்வொரு தெருவிலையும் உள்ள கட்சிக்காரர்களிடம் மரக்கன்றை வளர்த்தெடுக்கும் பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க. உற்சாகமாக இப்பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த பணியை நேரில் சென்று பார்த்தபோது ஒரு கன்று நடுவதற்கு 500-1000 வரை செலவாகுதாங்க. தொழில் நிறுவனங்கள் நடத்தி வரும் நண்பர்கள் மூலமாக இதற்கான செலவை பகிர்ந்து கொள்வதாக சுப்பிரமணியம் அவர்கள் தெரிவித்திருக்கார். ஆனால் உண்மையான சவால் செலவு அல்ல, நம்முடைய மக்களுடைய பங்கேற்பு. பல இடங்களில் மரக்கன்று நடும் குழுவினர்கள் போறப்ப வீட்டை ஒட்டி மரக்கன்று வச்சிடாதீங்க, சுற்றுப்புற சுவரை வச்சு வைக்காதீங்க அப்படின்லாம் அண்டை வீட்டுக்காரர்கள் குறிக்கிடுவதை பார்க்க முடிஞ்சது. நகர்ப்புற சூழலுக்கேற்ப கட்டிடங்களை பாதிக்காத வகையில் மர வகைகளை தேர்ந்தெடுத்து தான் வாங்கியிருக்காங்க. பாதிப்பு ஒன்றும் வராது என்று மரக்கண்டுகளை நடும் குழுவினர் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்ததை பார்க்க முடியுது. அடுத்து அடையாற்றினுடைய கரையோரங்களில் 2 பக்கமும் வரிசையாக மரக்கண்டுகளை நட திட்டமிட்டிருக்கிறாங்களாம். சுற்றுப்புற சூழலை உருவாக்குவதோட கரை அறுப்பையும் தடுக்கும். மழைக்காலங்கள் நெருங்கிட்டிருக்க வேளையில் இப்படிப்பட்ட பணிகளை தன்னை இணைத்துக் கொண்டால் பழைய சென்னையை திரும்பவும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு திரு மா சுப்பிரமணியம் அவர்கள்.
Oh, எனக்கொரு சிறுகதனே, இனிமையில் தொடர்கதனே, தனிமையில் எனக்கொரு சிறுகதனே, தொடர்கதனே. உருகி உருகி உனை படித்திடவாவா அன்பேவா.
ஒரு மாசம் அந்த பிள்ளைங்க சாப்பிடணுமே, ஏதாவது ஏற்பாடு பண்ணணுமே அப்படின்னு பெரிய பணக்காரர் ஒருத்தர் கோயம்புத்தூர்ல அவர்கிட்ட போய் வசூலுக்கு போனேன். நான் வசூலுக்கு யார்த்தையும் போறதே கிடையாது. வெக்கத்தை விட்டுட்டு இந்த 27 பிள்ளைகளுக்காக வசூலுக்கு போனேன். அவர் வாங்க வாங்க உட்காருங்க காஃபி சாப்பிடுறீங்களா எல்லாம் கேட்டாரு. அவர் கோயிலுக்கெல்லாம் நிறைய செய்வாருங்க. அந்த நம்பிக்கையில் நான் போய் சொன்னேன், 27 பிள்ளைங்க, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைங்க, இது மாதிரி சாப்பாட்டுக்கு இல்லாம கஷ்டப்படுது, நீங்க அந்த ஒரு மாசத்துக்கு வேண்டிய சாப்பாட்டுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணா ரொம்ப உபயோகமா இருக்கும், அதுக்குள்ள நாங்க வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணி அந்த பிள்ளைகளை செட் பண்ணிடுவோம், கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க. அவர் பட்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னார், சார் கோயிலுக்கு எவ்வளவு வேணாலும் என்ன கேளுங்க தர்றேன், சாமி காரியம்னு சொல்லுங்க, லட்ச லட்சமா வேணாலும் தர்றேன், அப்பம் பேர் தெரியாத அனாதைங்களுக்கெல்லாம் நான் எப்படி தருவேன், இதெல்லாம் என்ன நினைப்புல பெத்தானோ இதுங்களுக்கு நான் என்ன கொடுக்கறது, கோயிலுக்கு கேளுங்க சாமிக்கு கேளுங்க எவ்வளவு வேணாலும் தர்றேன். நான் எந்திரிச்சு கும்பிட்டேன், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னு நினைச்சு, இப்ப ரெண்டு விஷயமும் தெரியாது, என்ன நீங்க கொடுத்து கடவுளுக்கு நிறைய போறது இல்ல அதுவும் தெரியல, நீங்க கொடுக்கலன்னா அந்த பிள்ளைகளுக்கு சோறு கிடைக்க போறது இல்ல அதுவும் தெரியல, நீங்க கொடுத்து உங்க கையை எதிர்பார்த்து கடவுள் இல்ல அதுவும் உங்களுக்கு புரியல, கோயிலுக்கு நான் எவ்வளவு நான் தரேன்றீங்களே, சாமி என்ன சோத்துக்கு இல்லாம உங்க வீட்டுல காத்து கிடக்கிறாரு, உங்களுக்கு கடவுளும் புரியல மனுஷனும் புரியல மதமும் புரியல மனிதமும் புரியல, உங்களுக்கு நான் வந்ததே தப்பு வணக்கம், இதை ஊரூரா சொல்லுவேன், அதான் உனக்கு நான் செய்யக்கூடிய பரிசு, ஊரூரா பேர் சொல்ல மாட்டேன் சொல்லிட்டு தான் போவேன். அந்த பிள்ளைங்களுக்கு செய்யறது கடவுளுக்கு செய்யறதுன்ற அறிவு ஏங்க இல்ல உங்களுக்கு தெரியுமா, 300 கோடி ரூபாய் திருப்பதி தேவஸ்தானத்துல பிளாக் ஆயிருக்கு, ஏன் தெரியுமா, எழுதி வச்ச கிறுக்க எப்படி எழுதியிருக்கா, இந்த பணம் நேரடியாக வெங்கடாச்சலபதிக்கு போக வேண்டியதுன்னு அவர் என்ன பணத்தை வாங்கி நேரம் திம்பாரு, நேரடியா வெங்கடாச்சலபதிக்கு மட்டுமே போனுமே ஓடிய வேற எதுக்கு போகப்படாதுன்ட்ட, என்ன பண்றதுன்னு தெரியல, அந்த கோயில் கான்ஸ்டிடியூஷன்ல இந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே டெபாசிட் ஆயிட்டே இருக்கு. அது பாட்டுக்கு வெங்கடாஜி பத்தி என்னைக்கு 300 கோடி ரூபாய் செக் போட்டு எடுக்க போறாரு, கிறுக்கு பைய சொத்து எழுதும் போது நேரம் வெங்கடாஜி பத்திக்கு பயன்பட வேண்டிய சொத்து எழுதுமா, மனுஷனுக்கு செய்யறதுதான் சார் கடவுளுக்கு செய்யறது, பல பேர் நினைச்சுட்டு இருக்கிறா மனுஷனுக்கு செய்யறதுங்கிறது வேற கடவுளுக்கு செய்யறதுங்கிறது வேற. ஒரு உதாரணம் சொல்ற பாரு, மத்தியானம் மணி 2 வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள வராரு ஐயா, பெரியவர், 70 வயசு பெரியவர், அவர் சம்சாரம், 65 வயசு, சமையல்லாம் முடிச்சுட்டு அப்பதான் வந்து கூடத்துல உட்கார்ந்துருக்கு அந்த அம்மா, அது கொஞ்சம் பருத்த சரீரம், நம்ம ஊர் பெண்களுக்கே ஒரு பழக்கம் உண்டு, கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் ஒல்லியா இருக்கணும், அப்புறம் திருவாரூர் தேர் அழகுதான், இத நான் சொல்லப்படாது இருந்தாலும் சொல்றேன் மன்னிச்சுங்க, அந்த அம்மா உட்கார்ந்தா எந்திரிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும், எந்திரிச்சா உட்கார்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும், ஒரு கிரேன் வச்சுதான் தூக்கணும், அது அப்பதான் வந்து கூடத்துல உட்கார்ந்தது மூசு மூசுன்னு, இவர் வெளியே போயிட்டு உள்ள வந்தவர் செட்டை கைட்டி மாட்டிட்டு சொல்ற, இந்தா ஏய் இதெல்லாம் நம்ம ஊர் பழைய ஆள் அப்படிதான் கூப்பிடுவா, ஏய் எந்திரி எந்திரி மச மசன்னு உட்கார்ந்துருக்குற, எந்திரி ஒரு எலுமிச்சம்பழ ஜூஸ் கொண்டா அப்படின்னு, அந்த அம்மா இந்தா வாரேங்குது, எந்திரிக்க முடியல, சில்லுன்னு கொண்டா, அதுக்காக பிரிட்ஜு தண்ணியை ஊத்திடாது, கொஞ்சம் உப்பு போடு, எள்ளி கொட்டிப்படாது, லேசா சக்கரை போடு, அதுக்காக போடாமே விட்டுறாது, 100 கண்டிஷன் எலுமிச்சம்பழ ஜூஸுக்கு இது வரைக்கும் எவனுமே சொன்னதில்லை, இவ்வளவு ஒரு எலுமிச்சம்பழ ஜூஸுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அவரு, அந்த அம்மா அந்த வாரேன் எந்திரிக்க முடியாம திணறுதுங்க, 12 வயசு பேத்தி, அது அங்கே ஒடையாந்தது, பாட்டி தோலை தொட்டு உட்காரு, தாத்தா எலுமிச்சம்பழ ஜூஸ் தானே கேட்டாரு, நான் தர்றேன், இவ்வளவு நேரம் நான் சொன்ன எல்லாத்தையும் நம்புவீங்க, இதை மட்டும் நம்ப மாட்டீங்க, எந்த பேத்தியாவது பாட்டிக்கு உதவுறதாவது அப்படின்னு நீங்க எல்லாம் நினைப்பீங்க, ஒரு உதாரணம் தானே, அதுல கூட உதவாட்டி அப்புறம் வேற எங்க தான் உதவுறது, அதுக்காக தான் உதாரணத்தை சொல்லிட்டு இருக்கிறேன், பேத்தி அங்கே இருந்து வந்தது, பாட்டி உட்காரு, நான் தரேன் எலுமிச்சம்பழம் ஜூஸ், பாட்டி சொல்லிச்சு அதை வனாண்டி தாயி நீ கொடுத்தா அந்த ஆள் ஏகப்பட்ட குறை சொல்லும், அதை எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருக்கும், அதை வாங்கி வாங்கி எனக்கு மறத்து போச்சு, நான் வாங்கிக்குவேன் நீ தாங்குவியா, ஏதாவது குறை சொல், பேத்தி சொன்ன பாரு உங்ககிட்ட மட்டும்தான் அது அப்படி வாலாட்டும், நான் கொடுத்தா மரியாதையா குடிக்கும் சொல்லி போய் பேத்தி எலுமிச்சம்பழ ஜூஸ் போட்டு நேரம் அங்கே இருந்து எடுத்துட்டு வந்து தாத்தா குடி அப்படின்னு அதை குடிச்சுட்டு தாத்தா சொன்னா தேனா தித்திக்குது தாயின்னு, இந்த அம்மா சொன்னா பாருங்க வயித்தறிச்சல, என்ன தவிர வேற எவ கொடுத்தாலும் உமக்கு இனிக்குது ஐயா, என்ன தவிர வேற எவ கொடுத்தாலும் உமக்கு இனிக்குது ஐயா அப்படின்ட்டு திரும்பி அந்த பேத்தி எப்படி பார்த்தா ராசாத்தி இங்க வாடி அப்படி கூப்பிட்டு அந்த பேத்தி அப்படி கண்ணத்தை சொடக்கி இப்படி சொடக்கிக்கிட்டு அந்த அம்மா சொன்னா நீ எனக்கு எம்புட்டு பெரிய உபகாரம் பண்ண தெரியுமா, எனக்கு எம்புட்டு பெரிய உபகாரம் பண்ண தெரியுமா, யோசிச்சு பாருங்க, அது என்ன அந்தமாக்க உபகாரம், தாத்தாக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸ் கொடுத்தா தாத்தாக்கு தான் உபகாரம், ஆனா இந்திய மனைவி கணவனுக்கு வேலை செய்ய வேண்டியது தன்னுடைய வேலை, அதை கொடுத்தா அவனுக்கு உதவி இல்லை எனக்கு உதவின்னு சொல்ற, இந்த கான்செப்ட் புரிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, நீங்க யாராவது ஒரு மனுஷனுக்கு உதவி செஞ்சீங்கன்னா, கண் இல்லாதவனுக்கு பாடம் எழுதி கொடுத்தா, கால் இல்லாதவனுக்கு தெருவை கடத்தி கொடுத்தீங்கன்னா, இல்ல உதவி செய்ய வேண்டிய ஒரு ஏழைக்கு ஏதாவது கொடுத்தீங்கன்னா, மேலே இருந்து கடவுள் பார்ப்பார், உங்க கன்னத்தை தடவி சொல்வார், ஏ ராசா எனக்கு எம்பிட்டு பெரிய உதவி பண்ண தெரியுமா, ஏன் இது நான் பண்ண வேண்டியது. தான் படைத்த படைப்பை, தான் படைத்த படைப்பை ரட்சிக்க வேண்டிய கடமை கடவுளுக்கு இருக்கு. லேட்டு ஏன் படைச்ச? அப்ப தான் படைத்த படைப்பை ரட்சிக்க வேண்டிய கடமை இருக்கிற கடவுள் யார் தன் வேலை செய்தாலும் அவர்களை தன்னுடைய தூதுவனாக நினைக்கிறார். அப்ப நீங்க மனிதனுக்கு செய்வதைத்தான் கடவுள் தன் கணக்கில் வரவு வைக்கிறார். நம்ம ஒரு கிறுக்கு பையன், 100 பேருக்கு புரியலீங்களே, இது நேரம் சாமி வாயிலே ஊட்டுவேன், வெங்கடாஜலபதிக்கு 300 கோடி ரூபாய் சொத்து வைத்து வைப்பேங்கிறானே, அவரங்களா திங்க, அவர் பிச்சைக்காரனா உன் காசை வாங்கி திங்கிறதுக்கு, அண்ட சராசரத்துக்கு படி கிடக்கிற கடவுளுக்கு நீ 300 கோடி ரூபாய் சொத்து எழுதி வச்சா அதை வாங்கி திங்க போறாரு? மனிதனுக்கு செய்வதுதான் உண்மையிலேயே கடவுளுக்கு செய்வது. இந்த அடிப்படை அறிவை கூட இந்தியாவிலே இன்னும் ஏற்படுத்த முடியலையே. கோயில்ல காசு இருக்கு, ஏழைக்கு எப்படி சார் பட்டினி இருக்கலாம்? சாமிக்கு பால் அபிஷேகம் ஆகுது, கடவுள் பால்ல குளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, இந்த நாட்டுல ஏழை பால் குடிக்கலாம், தப்பு இல்லையா? யோசிக்க வேண்டாமா? எங்க தப்பு நடந்து யோசிக்க வேண்டாமா? இந்த நாட்டு மத தலைவர்கள், இந்த நாட்டு மத தலைவர்கள் மக்களை அறிவாளி ஆக்கிவிட்டால் தங்கள் பதவிக்கு ஆபத்து என்பதால் முட்டாள்களாகவே வைத்திருக்கிறார். இந்த நாட்டு மத தலைவர்கள் மக்களை அறிவாளி ஆக்கிவிட்டால் தங்கள் பதவிக்கு ஆபத்து என்பதால் மேலும் 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 மக்களை முட்டாள்கள் ஆக்குவதை மத தலைவர்கள் விரும்புகிறார்கள். நீங்க அறிவாளியா மாறணும், சிந்திக்கணும். ஒரு மனிதனுக்கு செய்வதுதான் உண்மையிலேயே ஒரு கடவுளுக்கு செய்வது. மனித நேயம் கடவுள் விரும்புவது, அதான் உண்மையான அர்ச்சனை, உண்மையான வாழ்வியல் முறை. இன்னும் மனித நேயத்தை பற்றிய பலவேறு செய்தி ரெண்டே இருக்கு, அவங்க இவங்க சொன்னதையும் உண்மை இருக்கு.
அபிமானம், மக்களோட அபிமானத்தை நாங்க பெற்றது அவ்வளவு சுலபம் இல்லை. எங்களுடைய வளம் சுவையும் உபசரிப்பும் கடந்த 20 வருஷத்துக்கு மேலா அன்பையும் ஆதரவையும் தரும் வாடிக்கையாளர்களுக்கு சேஃப்ரான் ரெஸ்டாரண்டின் மனமார்ந்த நன்றிகள். இந்திய உணவினை, குறிப்பா தென்னிந்திய உணவு வகைகளை கைதேர்ந்த கலைஞர்களை கொண்டு சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் தயார் செய்வதால் தான் மக்களுடைய வரவேற்பை பெற்றோம். திரும்ப திரும்ப உங்களை வரவழைக்கும் எங்களுடைய வீக்கன் பஃபே, உங்கள் இல்லம் தேடி வரும் கேட்டரிங், உங்கள் நினைவில் வரும் ஒரே உணவகம் சேஃப்ரான் ரெஸ்டாரண்ட், 31 Fonsonby Road, Fonsonby, Auckland. Phone 378-2122. Follow us on Facebook.
மாஸ்டர்ஸ், வீடு வாங்கிவிட்டீர்களா? குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் கிடைக்கவும், குறைந்த செலவில் இன்சூரன்ஸ் எடுக்கவும், மார்கேஜ் மாஸ்டர்ஸ், 23 வருட அனுபவம், இலவச சேவைக்கு அணுகவும் நாதன் சுவாமிநாதன், மார்கேஜ் மாஸ்டர்ஸ், 619 Dominion Road, தொலைபேசி எண் 6307171 அல்லது 821-707-540. மார்கேஜ் மாஸ்டர்ஸ்.
நேர்களே, வரும் பாடலுடன் இந்த வார நிகழ்ச்சிகள் முடிவடைய இருக்கிறது. மீண்டும் அடுத்த வாரம் நல்ல பல செய்திகளுடன் உங்களை சந்திக்க இருக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறும் நான் மணிநலவன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போமா?
நாளும் வேகம் நலமாக பேசக்கூடாதா அந்த நேரம் அந்தி நேரம் அன்பு தூரல் போடாதா